ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றிகளை தொடர்ந்து அவர் கொடுக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்கவும் நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்கவுமே கர்த்தர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் செலுத்த வேண்டிய கிரயம் உண்டு. அவரை உண்மையாய் தேட வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக உங்கள் காரியங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள். உங்கள் காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தரிடத்தில் கிட்டி சேருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 26:5. ரெண்டு நாளாகமும் 26:5.
தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த
சகரியாவின் நாட்களிலே
தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில்
தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உசியா ராஜாவை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், செய்யறதெல்லாம் வாய்க்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா போகணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே அதை விரும்புறோம். நல்ல விருப்பம்தான். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றியை விரும்புகிறோம், காரியம் வாய்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த காரியம் நமக்கு எல்லாமே வாய்ப்பது என்பது அது நிரந்தரமானதல்ல. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்துத்தான் நம்முடைய காரியம் வாய்க்குமே தவிர, நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறும் பொழுது நம்முடைய காரியங்களின் சூழ்நிலைகளும் எல்லாமே காரியங்கள் மாறிப்போகும். இந்த உசியா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாதான். இவன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் எப்பொழுதும் கிடையாது. அவன் வாழ்க்கையின் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்ச்சது. அதுக்கு பிறகு அவனுடைய காரியங்கள் வாய்க்காமல் போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அவனுடைய காரியங்கள் வாய்த்தது, இன்னொரு காலகட்டத்தில் அவன் காரியம் வாய்க்கல. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவன் கர்த்தரை தேடாமல் விட்ட காலங்களில் அவன் காரியங்கள் வாய்க்காமல் போயிடுச்சு. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஏன்னா வேதத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதம் 1:3 இருக்கிறது. அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இது வாக்கு தத்தமா இருக்கிறதே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இப்படி நம்ம ஆசைப்பட்டாலும் சரி, இப்படி நமக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும் சரி, வேதத்திற்படி வாக்கு தத்தம் இருந்தாலும் சரி, இது எப்பொழுது யாருக்கு நிறைவேறும் என்றால் கர்த்தரை தேடுகிற நபர்களை மட்டும்தான் அது நடக்கும். அதுவும் நம்ம ஒரு காலத்தில் கர்த்தரை தேடி விட்டதுனாலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம கனவு காணக்கூடாது. நான் 10 வருஷம் கர்த்தருக்கு வைராக்கியமா வாழ்ந்துட்டேன், இனி என் காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும், ஒருபோதும் அது அல்ல. வேதத்தில் அப்படி சொல்லவே இல்லை. 10 வருஷம் கர்த்தரை உண்மையாய் தேடினால் 10 வருஷம் காரியம் வாய்க்கும். 11வது வருஷம் கர்த்தரை விட்டுவிட்டால் 11வது வருஷம் காரியம் வேற மாதிரி ஆயிடும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதுதான் நம்ம மனசுல என்னைக்குமே ஆழமா இருக்க வேண்டிய காரியம். அப்ப தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நம்முடைய காரியங்கள் வாய்ப்பது எல்லாமே நாம் கர்த்தரை தேடுகிற விதத்தில் தான், அடிப்படையில் தான் இருக்கிறது. அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய காரியம் வாய்ப்பது நமக்கு ஒரு ஜெயம். அது நம்ம கையில் இல்லை, நம்மளா சாதிச்சிட முடியாது. கர்த்தர் தான் அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கத்தான் வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், நம்ம முயற்சியினாலோ நம்முடைய திறமையினாலோ அனுபவத்தினாலோ நம்முடைய காரியத்தை எல்லாம் நடப்பிக்கலாம்னு சொல்லி ஒருபோது நம்ம நினைக்க முடியாது. நமக்கு ஒரு வெற்றி ஒன்று தேவையானால் அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் நமக்கு வரணும். அதை தருவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவரை உண்மையாய் பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையிலே வாழ்க்கை முழுவதும் நமக்கு வெற்றியாய் இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். வாழ்க்கை முழுவதும் நமக்கு காரியம் வாய்க்கணும்னா வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை தேட வேண்டும். கொஞ்சம் நம்ம விட்டோமானால் அந்த நேரத்தில் கர்த்தரும் அப்படியே விட்டு விடுவார். கொஞ்சம் நம்முடைய காரியத்தை நம்ம நேற்று நல்லா இருந்தோம் சொல்லி இன்னைக்கு விடுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அப்படி நிறுத்திடுவார். நேற்று வரைக்கும் நல்லா காரியம் நடந்திருக்கும், இன்னிலிருந்து காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி திரும்பி போயிட்டே இருக்கும். ஆகிய நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாழ்க்கை முழுவதையும் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கை முழுவதிலும் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், உண்மையாய் பின்பற்ற வேண்டும். இடையில கொஞ்சம் கூட கேப் விடாதபடி கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இப்ப இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை நிறைய கொடுத்தார். அவனுக்கு தேவன் கொடுத்த வெற்றிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கிறது. 26 அதிகாரத்தில் இங்க பார்க்கும் பொழுது முதல் 15-14 வசனங்கள் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றியுள்ள காரியங்களை எல்லாம் இருக்கிறது. இப்ப நம்ம கர்த்தரை தேடும் பொழுது அவன் காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான்னு போட்டிருக்கு. அப்ப அவன் கர்த்தரை தேடும் பொழுது என்னென்ன காரியம் எல்லாம் அவனுக்கு வாய்ச்சது நம்ம பார்க்க போறோம். அது பார்த்தாதான் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு அதெல்லாம் வாய்க்கும் என்பதற்கு நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. இப்ப நீங்க கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலைகளில் கர்த்தர் கிரியை செய்வார், ஃபர்ஸ்ட் அதை உங்களுக்கு சொல்றேன். பின்பு ஏன் அவன் வாழ்க்கையில கர்த்தரை தேடுதல் அவனுக்கு மிஸ்டேக் வந்துச்சு, ஏன் அதை தவற விட்டான்றதை பார்க்க போறோம். பின்பு அவன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்ததற்கான காரியம் என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இப்ப இந்த 26 அதிகாரத்துல லைனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, கர்த்தரை தேடின நாட்களில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு
இவன் ஏலோதை கட்டி
அதை திரும்ப
யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த உசியா ராஜாவை பார்க்கும் பொழுது இவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. யூதா ராஜாக்களிலே பார்க்கும் பொழுது அதிகமான அரசாட்சி செய்ததில் 2 இடத்தில் இருக்கிறவன் இவன். மிக அதிகமான அரசாட்சி செய்த மனுஷன் மனாசே, அவன் தான் அதிக வருஷம் அரசாட்சி செஞ்சவன். அதுல என்ன கொடுமைனா அவனை மாதிரி மட்டமான ஆள் யாருமே கிடையாது. மனாசை மாதிரி மிக மோசமானவன் யாருமே கிடையாது. ஆனா கர்த்தர் அவனுக்கு தான் கிருபையாய் 55 அரசாட்சி செய்கிறதற்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். 55 அவன் தான் யூதா ராஜாக்களில் அதிக வருஷம் அரசாட்சி செஞ்சவன். அதுக்கு அடுத்து செகண்ட் வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உசியா. இந்த உசியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவனை குறித்து அடுத்த 3 வசனம் படிச்சு பாருங்க.
உசியா ராஜாவாகிற போது
16 வயதாயிருந்து
52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பெயர் எக்கோலியாள்.
இந்த உசியா 16 பொழுதே ராஜாவாக்கப்பட்டான். ஏன் இவனுடைய 16 இவன் ராஜாவாக்கப்பட்டான் என்று பார்க்கும் பொழுது இவனுடைய தகப்பன் அகமசியா இவனை பார்க்கும் பொழுது இவனை கொண்டு விடுகிறார்கள். அவனை கொண்டு விட்ட காரணத்தினாலே திடீரென்று இவன் ராஜ்ய பாரத்தை கட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இவனுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் 16 இருக்கும் பொழுது இவனுடைய தகப்பன் கொல்லப்பட்டு விட்டதுனாலே இவனை கொண்டு வந்து 16 ராஜா உட்கார வச்சிட்டாங்க. அந்த 16 அவனை ராஜாவாக உட்கார வச்ச பிறகு அடுத்த 52 அவன் அரசாட்சி செய்கிறான். யூதாவில் 52 அரசாட்சி செய்கிறான். இந்த 52 மிகுதியான வருஷங்கள் அவன் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை தேடின அந்த காலங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் அருமையாக வாய்க்க பண்ணினார். இப்ப இந்த 52 பார்க்கும் பொழுது இவன் அதிகமான காலத்திலே அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன, ஆசீர்வாதம் என்ன? 2 வசனத்தில் பார்த்தோம், ராஜான்றது இவனுடைய தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு இவன் தான் இந்த உசியா, இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். இவனுடைய தகப்பனாகிய அமத்சியாவின் காலத்திலே இந்த பட்டணம் இந்த ஏலோத் என்ற பட்டணம் யூதாவின் இடத்திலிருந்து கைமாறி போய்விட்டது. சத்துருக்கள் அதை பிடித்துக் கொண்டார்கள். அப்படி சத்துருக்கள் பிடித்துக் கொண்டு போனதான இந்த ஏலாத் என்ற பட்டணத்தை இந்த உசியா அரசாட்சிக்கு வந்த உடனே, முதலாவது அந்த 16 வயசு அரசாட்சிக்கு வந்த உடனே, இவன் திரும்பவும் போய் அந்த பட்டணத்தை பிடித்து அந்த பட்டணத்தை மீண்டும் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் என தெரியுமா உங்களுக்கு? நீங்க கத்தரை தேடும் பொழுது உங்கள் காரியம் வாய்க்கும். கத்தர் சொல்றாரு, அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். அப்ப முதல் காரியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை இன்னைக்கு தேட ஆரம்பிப்பீர்கள் என்றால், வாஞ்சையோடு இன்றைக்கு ஒருவேளை இத்தனை நாட்கள் போனது போட்டோம், இத்தனை காலம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது போட்டோம், அதெல்லாம் ஒரு கெட்ட சம்பவமாய் நினைச்சு மறந்துடுங்க. இன்றைக்கு இந்த இடத்தில் வைத்து நீங்கள் கர்த்தரை வாஞ்சையோடு தேட தீர்மானிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம், எதை இழந்திருக்கிறீர்களோ அதை திரும்பவும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. எதை இழந்ததாக இருக்கிறதோ அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவனுடைய தகப்பன் அமத்சியா இந்த ஏலோத் என்ற பட்டணத்தை இழந்து போயிருந்தான். ஆனால் இந்த உசியா கர்த்தரை தேடுகிறவனாய் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே, தகப்பன் இழந்ததான அந்த பட்டணத்தை இவன் மீண்டும் கட்டிக்கொண்டு அந்த பட்டணத்தை கட்டினான். நம்முடைய வாழ்க்கையில் சொல்றேன், சில ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இதற்கு முன்பதாய் கர்த்தரை சரியாக தேடாமல் விட்டு அது நிமித்தம் சில ஆசீர்வாதங்கள் உங்கள் கை நழுவி போயிருக்கலாம். சில நன்மைகள், உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், உங்கள் ஆரோக்கியம், இப்படி ஏதோ ஒரு காரியம், உங்கள் பண விஷயம் அல்லது உங்களுடைய வேலையிலே முன்னேற்றம், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து போய் இன்னைக்கு இருக்கலாம். ஐயோ போச்சே, இவ்வளவு காலத்தை நம்ம நான் சரியா கர்த்தரை பின்பற்றாமல் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காம போச்சு நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னை உண்மையாய் தேட ஆரம்பிப்பீர்கள் என்றால் இழந்து போனது அதை மீண்டுமாக நான் கட்டிக்கொள்ள உதவி செய்வேன்றார். அல்லேலூயா. இழந்ததை அவன் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங், அவன் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டான். இரண்டாவது காரியம், 6 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் புறப்பட்டு போய்
பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி
காத்தின் அலங்கத்தையும்
யப்னேயின் அலங்கத்தையும்
அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் எல்லா அலங்கத்தையும் அவன் இடித்து போட்டு பெலிஸ்தியருடைய பட்டணங்களை எல்லாம் இவன் என்ன செய்தான், இவன் கட்டிக்கொண்ட அந்த நாட்டிலும் போய் பட்டணங்களை கட்டிக்கொண்டான. இந்த காத்துனா ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? காத் கோலியாத் பாத்தீங்களா? காத்துனா தெரியும், காத்துனாவே நமக்கு ஞாபகம் வர்றது கோலியாத்து தான். கோலியாத்துடைய சொந்த ஊர் அது, புரியுதுங்களா? படிச்சது இல்லையா? காத்து ஊரானாகிய கோலியாத் படிச்சிருக்கீங்களா? அப்ப கோலியாத்துடைய சொந்த ஊர் இந்த காத்து. அந்த ஊரை போய் அவன் பிடிச்சிட்டான். இப்ப பாருங்க, இழந்ததை என்ன செஞ்சான், திருப்பி பிடிச்சான். இப்ப அங்க இருக்கிறதையும் சேர்த்து பிடிச்சான், பெலிஸ்தியருடைய பட்டணத்தையும் சேர்த்து பிடிச்சான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அப்போ நீங்க கர்த்தரை தேடும் பொழுது முதலாவது எதையெல்லாம் நீங்க விட்டீங்களோ அது முதல்ல கிடைக்கும். ரெண்டாவது, சத்துருக்களுடைய ஆசீர்வாதமும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிறது. அது சாதாரண இடம் கிடையாது. காத்து என்பது கோலியாத்துடைய ஊர். அது பார்க்கும் பொழுது ராட்சதர்கள் வாழுகிற ஊர். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பலசாலிகள் வாழ்ந்தார்கள். அந்த பட்டணத்தை போய் இடித்தான், அந்த பட்டணத்தை பிடித்தான், அங்க இருக்கிற அலங்கங்களை இடித்தான், அவனுடைய கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளினான். தள்ளி கர்த்தர் அந்த இடத்தை இவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த பட்டணத்தையும் இவன் கட்டிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்துருக்களின் கையிலிருந்து புதிய ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைத்தது. இழந்தது திரும்பி கிடைச்சது. இரண்டாவது, இல்லாதது அவனுக்கு திரும்பவும் புதிதாக அவனுக்கு கிடைத்தது. இது இரண்டாவது பிளஸிங். சத்துருக்களின் ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். மூணாவது காரியத்தை 7 வசனத்தில் வாசிக்கிறான்.
பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார்.
தேவன் அவனுக்கு துணை நிற்கிறான். எதுக்கு? பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெக்கூரியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கும்படி தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். வெற்றியுள்ள வாழ்க்கை. பெலிஸ்தியர்கள் ரொம்ப பலசாலிகள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னைக்குமே சவாலா இருந்தது பெலிஸ்தியர்கள். அரபியர்களை ஜெயித்திருக்கிறான். புரியுங்களா? அரேபியன்ஸ் அவங்களை ஜெபிச்சிருக்கிறான், ஜெயிச்சிருக்கிறான், பெலிஸ்தீனரை ஜெயிச்சிருக்கிறான். இப்படி பார்க்கும் பொழுது சத்துருக்களின் மேல் வெற்றி. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை நல்ல ஸ்ட்ராங்கா திருப்புங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசாகிய சத்துரு, சூழ்நிலைகளாகிய சத்துரு, எது எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அதை எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஜெயிக்கும்படிக்கு உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. மூணாவது ஆசீர்வாதம் வெற்றி. சத்துருக்களின் மேல் வெற்றி, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளின் மேல் வெற்றி, விரோதமாய் இருக்கிற மனுஷர்கள் மேல் வெற்றி, விரோதமாய் இருக்கிறதான சத்துருவின் கிரியைகளின் மேல் வெற்றி, விரோதமாய் வருகிற உலகத்தின் காரியங்களின் மேல் வெற்றி, பாவத்தின் மேல் வெற்றி. வெற்றி மூன்றாவது கிடைக்கிறது. முதலாவது இழந்தது திரும்ப கிடைக்கிறது, இரண்டாவது புதிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, மூன்றாவது வெற்றி கிடைக்கிறது. அதுக்கு தேவன் அவனுக்கு துணை நின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். மூணாவது அவனுக்கு தேவன் துணை நின்றார். நாலாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பெலம் கொண்டான்.
போ, நாலாவது பார்க்கும் பொழுது அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். இந்த அம்மோனியர்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னைக்குமே ஒரு தலைவலி பிடிச்சார்கள். ஆனா இங்க பாருங்க, அம்மோனியர்களையும் கர்த்தரை உனக்கு அடிமையாக்கி அவர்களையும் இவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்களா, இவன் கண்ட்ரோல்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அவ பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆஸ்தி அந்நிய தேசத்திலிருந்து இவனுக்கு, அம்மோனியரிடத்திலிருந்து இவனுக்கு வருகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் உலகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அம்மோனியர்கள் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள், உலக ஆசீர்வாதம். அப்போ பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே இழந்ததை பெறுகிறான், புதிய காரியத்தை அவனை சுதந்திரிக்க செய்கிறார். மூன்றாவது அவனுக்கு பார்க்கும் பொழுது சத்துருக்களின் மேல் வெற்றி கொடுக்கிறார். நாலாவது கர்த்தர் பார்க்கும் பொழுது அவனுக்கு நல்ல வருமானம் வெளியிலிருந்து வருகிறது. நான் சொல்றேன், கர்த்தரை உண்மையாய் தேடி பாருங்கள், உங்கள் வருமானங்களை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வருமானங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களுக்கு வருமானத்தை கர்த்தர் ஏராளமாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணுவார். இவனுக்கு வருமானம் அம்மோனியரிடத்திலிருந்து வந்தது, வெளிதேசத்திலிருந்து அம்மோனியரிடத்திலிருந்து இவனுக்கு வந்தது. அவர்களை கர்த்தர் இவன் கையில் ஒப்பு கொடுத்து அவர்கள் இவனுக்கு காணிக்கை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஆகினாலே கர்த்தர் அவன் வருமானத்தை அதிகரிக்க பண்ணினார். கர்த்தரை தேடினால் உங்கள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பெருகும், அதை கர்த்தர் அதிகப்படுத்துவார். அதே வசனத்தில் பார்க்கும்போது அஞ்சாவது விஷயம் கூட இருக்கிறது, அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலம் கொண்டான். எகிப்து என்றாலே இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் அங்கே இருந்தாங்க, 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல் என்னைக்குமே ஒரு ஆளுகை செய்தவர்கள், 400 ஆண்டுகள் ஆளுகை செஞ்சவங்க. ஆனா அதுக்கு பிறகு அங்கிருந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த உசியாவி நாட்களில் எகிப்தியர்கள் கூட பயப்படுகிற அளவுக்கு இவனுடைய புகழ் அது வரைக்கும் போய் ரீச் ஆச்சான். இப்படி ஒரு ராஜா இருக்கிறான், உசியான் ஒரு ராஜா இருக்கிறான், அவன் மிகவும் வெற்றி பெறுகிறான், அவன் ஜெயிக்கிறான் என்று சொல்லி மிகப்பெரிய அவனுடைய வெற்றியை குறித்தும் அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் பெயரும் புகழும் உலகத்தின் இன்னொரு எல்லை வரைக்கும் போச்சு. அப்ப எகிப்து வரைக்கும் என்னுடைய பெயர் புகழ் போச்சு. அப்ப அஞ்சாவது பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுப்பார். அல்லேலூயா. அஞ்சாவது கர்த்தர், கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? கனமும் மகிமையும். உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் சுற்றிலும் இருக்கிற இடத்திலே, ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு கனம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சில இடத்திலே கனவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவரை தேடும் பொழுது யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மோசமாய் நினைத்தார்களோ, அவர்களுக்கு நடுவில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஐந்தாவது, இந்த உசியா கர்த்தரை தேடினதுனால அவனுக்கு அந்த நாட்கள் கிடைத்த ஆசீர்வாதம் கனமும் மகிமையும் அவனுக்கு ஐந்தாவதாக கிடைத்தது. ஆறாவதாக பார்க்கும் பொழுது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம்.
உசியா எருசலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான்.
அவைகளை பலப்படுத்தினான். கோபுரங்கள் என்று வரும்போது வாட்ச் டவர்ஸ் என்று சொல்வார்கள். உசியா எருசலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கின் வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அந்த தேசத்தின் ஒவ்வொரு எல்லைகளிலும் கோபுரங்களை கட்டின வாட்ச் டவர். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க புழல்ல ஒரு ஜெயில் இருக்குது, அந்த பக்கம் யாராவது போயிருந்தீங்கன்னா பாக்கலாம், அங்கங்க காணல என்ன செஞ்சிருப்பாங்க, வாட்ச் டவர் வச்சிருப்பாங்க, கன் வச்சுட்டு நிப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு, யாராவது தப்பிச்சு ஓடவும் கூடாது, வெளியிருந்து வந்து எதுவும் உதவி செஞ்சிடக்கூடாது. இப்படி இருக்கும்பொழுது வெளியில் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு காணல் நின்றுட்டு என்ன செய்வாங்க, காவல் காத்துட்டு இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை இவன் செஞ்சிருக்கிறான். அப்ப பார்க்கும் பொழுது அஞ்சாவது, இவனுடைய யூதாவெங்கும் ஒவ்வொரு கோடிகளிலும் அவன் கோபுரங்களை கட்டி அந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வைத்தான். அப்ப தேவனாகிய கர்த்தர் பாருங்க, இவனை எல்லாவற்றின் எல்லைகளை விரிவாக்கி இவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். அப்ப ஆறாவது காரியம், கர்த்தர் உங்களுக்கு நித்தமும் பாதுகாவலாயிருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடி, நான் சொல்றேன், எதை பத்தியும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க எவ்வளவு ரிஸ்கான இடத்துல வேலை செஞ்சாலும், எவ்வளவு ரிஸ்கான காரியங்கள் உங்கள் வேலையிலோ மற்றும் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும். ஆமென். பாதுகாப்பு இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு இருக்கிறது. எந்த இடத்திலையும், எல்லா இடத்திலையும், எல்லா சூழ்நிலையிலும் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எல்லா நேரத்திலும். நான் சொல்றேன், நீங்க எதை பத்தியும் பயப்பட வேணாம். விபத்து நடக்குமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, தேவ பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பு. இந்த உலகத்தில் உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், அது உன்னை அணுகாதினர். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை கண்டு துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அவனுக்கு தான் ஒரு துன்மார்க்கருக்கு வரும். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருந்து கர்த்தரை தேடும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் தங்கியிருக்கும். இது ஆறாவது காரியம். அப்ப பாருங்க, அடுத்தது பாதுகாப்பு. அடுத்தது 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான்
ஏழாவது காரியம் பார்க்கும் பொழுது, அவன் அநேக துறவுகளை விட்ட கர்த்தர் உதவி செய்தார். வனாந்தரங்களை எல்லாம் கோபுரம் கட்டினானாம். ஃபர்ஸ்ட் வந்து தேசத்தின் எல்லைகளிலே அவன் கோபுரம் கட்டினான். அடுத்தது பார்க்கும்போது, இங்கே கட்டுற கோபுரம் பார்க்கும்போது வனாந்தரத்தில் கட்டினானா. எதுக்கு வனாந்தரத்தில் கட்டினானா, அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது, ஏராளமான வயல் நிலங்கள் இருந்தது, அவன் வெள்ளாண்மை பிரியனா இருந்தான், விவசாயத்தில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால தேசத்தில் பல இடங்களிலே விவசாயத்திற்கு ரொம்ப உற்சாகம் பண்ணினான். தேசத்தில் எங்கும் செழுமையான ஒரு வளர்ச்சி, ஏராளமான விளைச்சல், தேசத்தில் ஆடு மாடுகளின் பெருக்கம் அதிகமா இருக்கிறது, விளைச்சல், தானியங்களின் விளைச்சல் அதிகமா இருக்கிறது. அப்ப என்ன செய்கிறான், அந்தந்த வனாந்தரங்களில் எல்லாம் வாட்ச் டவரை கட்டி அங்க மேய்ப்பர்களுக்கு எல்லாம் வாட்ச் டவரை ஏற்படுத்தி கொடுத்தான். மேய்ப்பர்கள் சாதாரண மணி தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, ஆனா உசியா நாட்கள்ல பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் கூட வாட்ச் டவர்ல உட்காந்து ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஏதாவது மிருகவர் தான் தூரத்துல இருந்தே பார்த்திருக்கிறாங்க, எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான் பாருங்க. அப்போ அந்த நாட்களில் கர்த்தர் அவனுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பை கொடுத்து அவனுக்கு கர்த்தர் அப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், உலகத்தின் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவனுக்கு அதிகமா இருந்துச்சு. முதல்ல வந்துச்சு, இப்ப அவனுக்கு நிலையா இருக்குது. ஆடு மாடுகளின் பெருக்கம் நிறைவா இருந்துச்சு, வயலின் திரட்சி நிறையவா இருந்துச்சு. அப்ப மனுஷன் புதிய புதிய யுக்திகளின் மூலமாய் அதை பாதுகாத்துட்டு இருந்தான். அதுக்கு கூட வாட்ச் டவர் வச்சான். மனுஷனுக்கு மட்டுமல்ல, மிருக ஜீவன்களை பாதுகாக்கிறதுக்கும் வாட்ச் டவர் கட்டியிருக்கிறான். கட்டி என்ன செய்கிறான், அவனுடைய ஆசீர்வாதம் ஏராளமாய் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, 11, 12, 13 படிக்கலாம்.
உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது, அது சம்பிரதியாகிய எயேலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயினாலும் லக்கம் பார்க்கிறபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனன்யாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகை எல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 307,500 பேரான சேனை இருந்தது.
கத்தர் இவனுக்கு மிகப்பெரிய ஒரு சேனையை கத்தர் கொடுத்தார், ஒரு பெரிய ஆதரவு. சேனை என்பது ராஜாக்களுக்கு மகிமை, அவர்களுக்கு பலனே அதுதான். கர்த்தர் உங்களுக்காக சொல்ற ஒரு சேனையை போல அநேகரை உங்களுக்கு பாதுகாப்பை பக்கத்துணையாய் உதவி செய்யும்படி அநேக மனுஷனுடைய தயவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு மனுஷ தெய்வம் எதுன்னா அந்த சேனை தான். அவங்க தான் அவங்க இரவும் பகலும் பாதுகாக்கிறாங்க, அவர்கள் தான் தேசத்தை பாதுகாக்கிறாங்க, அவர்கள் தான் தேசத்திற்கு எல்லா விதத்திலும் ராஜாவுக்கு அனுகூலமா இருக்கிறவங்க. அப்போ கர்த்தர் ஏழாவதாக எட்டாவதாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மனுஷ அனுகூலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமேன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அப்ப மனுஷ அனுகூலம் கர்த்தரை நம்ம உண்மையாய் தேடும் பொழுது நமக்கு ஏராளமாய் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ற கபடிங்க, 14-15 வசனங்களை படிக்கும்.
இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும்
மார்க்கவசங்களையும்
வில்லுகளையும்
கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான்.
கோபுரங்கள் மேலும்
அலங்க கோடிகள் மேலும்
நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான
தொழிலாளிகள்
கற்பித்த யந்திரங்களையும்
அவன் எருசலேமில் உண்டாக்கினான்.
அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று.
இந்த ரெண்டு வசனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா இவனுடைய வெப்பன்ஸ், இது உண்மையிலேயே வித்தியாசமா இருக்குது. இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சு பாக்குறீங்கன்னு தெரியல. அந்த நாட்களில் ராஜாக்கள் என்னென்ன வச்சிருப்பாங்க? கேடகம், வில்லு, அம்பு, பட்டயம், தலைச்சீரா, அதெல்லாம் தான் போட்டிருக்குது. அதெல்லாம் தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு அதெல்லாம் வச்சிருந்தான். இது பொதுவாக அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாருமே வச்சிருக்கிறது தான், எல்லா சேனையும் வச்சிருக்கிறது தான். ஆனால் சில வார்த்தைகள் வித்தியாசமாங்கிறது கவனிச்சு பார்த்தீங்களா? இதுல அந்த 15 வருஷத்துல கவனிச்சு பாருங்க. கோபுரங்களின் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்கள் இல்லையா, தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். மிஷின்ஸ் வச்சிருந்தான், யந்திரம். இந்த யந்திரம் என்ன செய்து? அம்பு விடுது. அலங்கத்து மேல இருந்துட்டு ஒருத்தர் ஆபரேட் பண்ணாக்க இந்த மிஷின் என்ன செய்யுது? அம்பு விடுது. அந்த நாட்டில் எல்லாம் அம்பு வில்லில் இழுத்து எடுத்து விட்டாங்க. ஆனா இவன் பாருங்க மிஷின்லாம் வச்சிருக்கிறான். தான் மிஷின் கன் இல்ல, சாதாரண கன் மட்டும் இல்ல, சாதாரணமா வில்லு. அதுக்கு 14 வசனத்துல பார்க்கும்போது வில்லுன்னு போட்டிருக்கு. 15 வசனத்துல பார்க்கும்போது அதுக்குன்னு சில மிஷின் வேற உண்டாக்கிட்டானா, மிஷின் கன் வச்சிருந்திருக்கிறான். அதுக்குன்னு ஒரு மிஷின் செட் பண்ணி வச்சிருக்கிறான். அது பவர்ஃபுல் அம்பு, இது மிஷின் கன் வச்சிருந்திருக்கிறான். அடுத்ததாக பெரிய பெரிய கற்களை பிரயோகிக்கிறதுக்கான இயந்திரத்தை வச்சிருந்தான். இதுதான் டேங்க்ன்றது. பெரிய பெரிய டேங்க்ல சின்ன குண்டு கிடையாது, பெரிய பெரிய குண்டு என்ன செய்யறாங்க, டேங்க்ல போடுறாங்க, போட்டாதான் யூஸ் பண்றாங்க. அப்ப டேங்க் ஃபேக்டரி இவனுக்கு இருந்திருக்குது. நிபுணரான நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆட்களை வச்சு பெரிய பெரிய கற்களை எய்கிறதற்கான மிஷின் சாம் பண்ணி வச்சிருந்தான், டேங்க் ஃபேக்டரியை வச்சிருந்தான் ஆவடியில் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் வச்சு என்ன செஞ்சான், அப்படியெல்லாம் மாடர்னைஸ் பண்ணி வச்சிருந்தான் தன்னுடைய ராணுவத்தை. அப்ப மிஷின் கன் மாதிரி அன்னைக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், டேங்க் இன்னைக்கு யூஸ் பண்ற மாதிரி அதுக்கும் பெரிய பெரிய கற்களை யூஸ் பண்றதுக்கு அதுக்கான பெரிய பெரிய யந்திரங்களை வைத்திருந்தான். இப்படிப்பட்ட விதத்தில் எந்த ராஜாவும் இதெல்லாம் செய்யல. நீங்க வேதத்தில் நல்லா படிச்சு பாருங்க, எந்த ஒரு ராஜாவும் இந்த மாதிரி ஒரு மாடர்னைஸ் பண்ணி லேட்டஸ்டாக சில காரியத்தை கண்டுபிடிச்சு யுத்தத்திற்கு தங்களுடைய ராணுவத்தை தகுதியாய் வச்சிருந்தான். இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? இந்த ஞானம் எல்லாம் இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த அறிவெல்லாம் இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இப்படியெல்லாம் கர்த்தர் இவனை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? யாருமே முன்னோடி கிடையாது, கர்த்தர் அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவனை நடத்தினான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை தேடினபடியினால் தேவன் அதை செய்தார். இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது 10வதாய் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? புதிய 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 காரியங்களை எல்லாம், நீங்கள் யாருக்குமே இல்லாத புதிய 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 ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆமென். யாருக்குமே இல்ல, எந்த ராஜாவும் யூஸ் பண்ணாத புது புது காரியத்தையும் யூஸ் பண்ணா, யூகித்து திட்டமிட்டு கர்த்தர் இவனுக்கு நடத்தினபடி இப்படிப்பட்ட மிஷின் கன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறான், இப்படிப்பட்ட டேங்க்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து புதிய காரியத்தை, யாரும் யூஸ் பண்ணாத காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதனால சொல்றேன், 10வதான ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னன்னா, புதிய புதிய ஆசீர்வாதங்கள் நினைச்சு பார்க்காத புதிய நன்மைகள் நீங்கள் கர்த்தரை தேடும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும். ஆமேன். புதிய காரியம் கிடைக்கும். அப்போ இவ்வளவு ஆசீர்வாதம் இவனுக்கு வந்தது. ஆனா இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தும் பாத்தீங்கன்னா அது நிரந்தரமா இருக்கல இல்லையா, நிரந்தரமா இருக்கல. ஏன் அப்படி சொல்லி நீங்க பார்க்கலாம். அப்ப இதுக்கு அடுத்த வசனத்திலே பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபெயிலியர் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த வசனத்திலே அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அடுத்த வசனமே அவன் பலப்பட்டு உச்ச கட்டத்துக்கு போன உடனே அங்கிருந்து டவுன் ஆயிட்டான். அப்போ இவன் வாழ்க்கையிலே தேவன் இவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அந்த 52 வருஷத்தில் இங்க சொல்லப்பட்டது ஒரு 10 விதமான ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துச்சு. அப்படி அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் அந்த லெவலுக்கு வந்து உச்ச கட்டத்துக்கு போயிட்டான். 10 விதமான ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்து பலப்பட்டு மேலான ஸ்தானத்தில் போய் நிற்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தரை தேடினது. ஆனா அந்த இடத்தில் போன பிறகு அவனுக்கு திடீரென்று அவனுடைய பாதை இறங்குது, இறங்க முகம் அவருக்கு. ஏன் இவ்வளவு கரெக்டா தேடினவனுக்கு திடீரென்று ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்குது, ஏன் இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பம் வந்துச்சு? நல்ல கவனிங்க, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு பக்கத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தாலும் அடுத்த பக்கத்தில் சொல்றேன், உங்களை குறித்தும் உங்கள் இருதயம் கவனமா இருக்கணும். ஒரு பக்கத்தில் கர்த்தரை நீங்கள் தேடி அவரையே நோக்கி பார்த்து போனாலும் அடுத்த பக்கத்தில் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் பார்க்கணும். ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம், ஊழியம் செய்யறோம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அடுத்த பக்கத்தில் உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு சுய பரிசோதனை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் வேண்டும். அப்ப இந்த உசியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உயர்ந்தான் உயர்ந்தான் உயர்ந்தான், தேவன் அவனை உயர்த்தி கொண்டே போயிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தில் அவன் மிஸ் ஆயிட்டான். அவன் பலப்பட்ட பின்பு அந்த பலம் கர்த்தரால் வந்தது என்பதை உணராமல் மனமேட்டிமை அடைந்து விட்டான். இதுதான் இன்னைக்கு பிசாசு யூஸ் பண்ற பவர்ஃபுல்லான வெப்பன். இதுதான் உசியா கிட்ட எத்தனையோ பவர்ஃபுல்லான வெப்பன் இருந்துச்சு, ஆனா பிசாசு யூஸ் பண்ண ஒரு வெப்பன்ல இவன் விழுந்துட்டான். பிசாசு யூஸ் பண்ற ஒரு பெரிய வெப்பன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்க கடந்து வந்துடலாம், கர்த்தர்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆசீர்வதிக்க ஆரம்பிச்ச பிறகு நமக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நாம எது செஞ்சாலும் நடக்கும். ஏன்னா அவன் நடந்தது அப்படிதான், நம்ம செஞ்சதெல்லாம் வாச்சுது. அப்ப என்ன நினைப்பான், நான் என்ன செஞ்சாலும் நடக்கும், எனக்கு கர்த்தர் அந்த அளவுக்கு என் கூட இருக்கிறார், எதை செய்தாலும் அது நடக்கும். அப்ப அந்த மனமேட்டிமை வந்துருச்சு, எனக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது, நான் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டேன், அந்த அளவுக்கு கர்த்தரனை உயர்த்திட்டார். அது எண்ணம் வந்த உடனே அந்த உயர்வை கொடுத்த கர்த்தரை நோக்காமல் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை நோக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். கீழான நிலைமையில் இருக்கிறதை விட மேல போகும்பொழுது தான் நம்முடைய கவனம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். கீழ இருந்து விழுந்தா கொஞ்ச நாள் அடிபடும், மேல போய் விழுந்தா ஒன்னும் தேராது. அப்ப மேல போக போக ரொம்ப கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். அப்போ இவனுடைய வாழ்க்கையில் மேல போன உச்சத்துக்கு போயிட்டான். அங்க போன உடனே அவனுக்குள் ஒரு பெருமை வந்தது, தன்னை மிஞ்சினது எதுவுமே இல்லை. இதுதான் பிசாசு அவனுக்கு வந்த முதல் காரியம். அதுதான் லூசிஃபரா இருக்கும் பொழுது, அவன் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நல்லா இருந்தான், ஆனால் தனக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு அவன் நினைக்கும் பொழுதுதான் அவனே அந்த பெருமையினால் விழுந்து போனவன் பிசாசு. அப்பதான் அவன் பிசாசா மாறினான். தேவ தூதனா இருந்தவன் பிசாசா மாறினதே பெருமையினாலதான். இப்ப இந்த இவனுக்கும் அதே போராட்டம் தான். இப்ப பெருமை வந்தது, அப்ப அதை மேற்கொண்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய மிஸ்டேக் எங்கிருந்து வந்துச்சுன்னா, பெருமை தான் இவன் வாழ்க்கையில வந்த மிஸ்டேக். இவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் வீழ்ச்சியின் காரணம் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தின் மேல் அவன் கவனம் வைத்து பெருமை கொண்டான். நான் சொல்ல, உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், உயர்வுகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எத்தனையோ ஞானம் இருக்கலாம், ரொம்ப டேலண்டா நீங்க சில காரியத்தை செய்யலாம், ரைட். ஆனால் ஒன்றை சொல்றேன், அதை குறித்த பெருமை வந்து விடாதபடி அந்த டேலண்ட் நமக்கு கொடுத்த கர்த்தரை நாம் நினைவு கூறுவது மிக முக்கியம். ஆமேன், அதுதான் முக்கியம். அப்ப நம்ம வாழ்க்கையில உயர்வு வரும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது, உங்களுக்கு திறமைகள், தாளந்துகள், உயர்வுகள், ஆசீர்வாதம் வரும் பொழுது, என்னைக்குமே சொல்றேன், அதை கொடுத்தவர் கர்த்தர் என்கிற நினைவு எந்த நிமிஷத்திலும் உங்களுக்கு இருக்கத்தான் வேண்டும். ஹலேலூயா. அப்ப சின்ன விஷயத்திலும் பெரிய விஷயத்திலும் சொல்றேன், எதுவானாலும் அந்தந்த நேரத்தில் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறதற்கு ஒரு போதும் தவறி போகக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா பெருமை என்பது வரவே வராது. நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்பொழுது பல நேரத்தில் நினைக்கிறோம், நான் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. கர்த்தர் மட்டும் நமக்கு ஒரு சின்ன அனுகூலம் பண்ணலைன்னா ஒரு காரியம் நமக்கு வாய்க்காது. ஆமேன். அதான் சொல்லுங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தான் எல்லாம் நடந்துச்சு. கொஞ்சம் விட்ட பிறகு எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. கர்த்தரை தேடுகிற வரைக்கும் தான், கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் தான் காரியம் நடக்கும். இல்லைன்னா சொல்றேன், எந்த நிலைமையில எப்படி வேணாலும் நடக்கும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இவன் பெருமை அடைந்ததற்கு காரணம் கர்த்தர் தான் அவனுக்கு அந்த உயர்வை கொடுத்தார் என்பதை அவன் மறந்துட்டான். வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களானால் ஒவ்வொரு நன்மைகளுக்கு பிறகும் சொல்றேன், கர்த்தர் தான் நமக்கு பின்னால் இருக்கிறார். இப்ப தாவீது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மனுஷன். அவனும் ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அவனும் முழு இஸ்ரவேலையும் 40 வருஷம் அரசாட்சி செஞ்சான். அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கவனிக்கலாமா, வாசிங்க. சங்கீதம் 144:1 வாசிங்க. சங்கீதம் 144:1. இது யார் எழுதின சங்கீதம்? முதல்ல அதை வாசிருங்க.
தாவீதின் சங்கீதம்.
தாவீதின் சங்கீதம்.
என் கைகளை போருக்கும்,
என் கைகளை போருக்கும்,
என் விரல்களை யுத்தத்திற்கும்,
என் விரல்களை யுத்தத்திற்கும்
படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனும் ஒரு யுத்த வீரன், கோலியாத்தை ஜெயித்தவன். இவனும் போரிலே நிறைய போர் செய்தான். இவன் பெரிய யுத்தங்களை செய்தான், கர்த்தரே சொல்றாரு. இவனும் நிறைய யுத்தங்களை செய்தான், இவனும் சத்துருக்களை ஜெயித்தான். ஆனா கடைசியில் சொல்றான் பாருங்க, என் கைகளை போருக்கும். அடுத்தது என்னது? விரல்களை
யுத்தத்திற்கும்,
யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ கைகளையும் விரல்களை கர்த்தர் தான் பயிற்சி கொடுத்தார்ன்றான். என் திறமை அல்ல, என் அனுபவம் அல்ல, என் சாதுரியம் அல்ல, கர்த்தர் தான் இத்தனை யுத்தங்களையும் எனக்கு செய்வதற்கு பயிற்சி கொடுத்தார். கர்த்தர் தான் இந்த யுத்தங்களிலே ஜெயிக்கிறதற்கு எனக்கு அனுகூலம் பண்ணார். ஆகையினால் கர்த்தருக்கு சோத்திரம். அதை அவன் சொன்னதுனால தான் தாவீது இப்படியான வீழ்ச்சி வரல. கடைசி வரைக்கும் அவன் கரெக்டாக போய் நின்றுட்டான். அதனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன விஷயமானாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு என்னைக்குமே தவறிடாதீங்க. ஒரு புகழ்ச்சி கொடுக்க வருதா, உடனே சொல்றேன், உங்கள் இருதயத்தை சிந்திங்க, ஆண்டவரே இதற்கு காரணம் நீங்க தான். ஒரு மேன்மை வருதா, நினைங்க, ஆண்டவர் இதற்கு காரணம் நீங்க தான். ஒரு மகிமை வருதா, ஒரு உயர்வு வருதா, இதுக்கு காரணம் நீங்க தான். நம்ம நினைக்கலாம், நான் கடுமையா உழைச்சு நான் நல்ல உயர்ந்துட்டேன். கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மேன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் தான் இறங்கி வருகிறது. அப்போ ஒவ்வொரு நன்மை, உங்களுக்கு ஒரு நன்மை, ஒரு உயர்வு வருகிறது என்றால் அது பரலோகத்திலிருந்து வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8:17-18 நீங்கள் கவனிச்சு பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதிருக்க எச்சரிக்கையாயிருந்து அவரே இந்நாளில் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பதை நினைப்பாயாக என்ற. அப்ப நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, கைபலன் அல்ல, இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் என்றால் அது ஆசீர்வாதமா இருக்கிறது என்றால், வீட்டில் நான் பொருள் வாங்குறோம் என்றால் உங்கள் கடின உழைப்பு காரணம் கிடையாது. அந்த உழைக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்ததான சரீர சுகம் ரொம்ப முக்கியம். ஆமேன். என் சாமர்த்தியம் சொல்லி சாமர்த்தியத்தை மெச்சிக்கொள்ள வேண்டாம். என் கைபலன், நம்முடைய சரீர பலத்தை மெச்சிக்கொள்ள வேண்டாம். அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப இந்த உலகத்தில் உங்களுக்கு உயர்வானாலும் நன்மை எதுவானாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்தில் உங்கள் உழைப்புக்கு வேண்டிய ஆரோக்கியம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சின்ன விஷயமானாலும் நம்முடைய இருதயம் கர்த்தரையே மகிமைப்படுத்தட்டும். அப்ப வீழ்ச்சி என்பதே வராது. 116 சங்கீதத்தில் தாவீது சொல்றான், 12:13 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எத்தனையோ உபகாரம் செய்யற, நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் செய்யற எல்லா நன்மைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பதிலுக்கு பதில் செய்ய முடியுமா? அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா நான் அவருக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? அவர் எனக்கு வேலையை கொடுத்தா நான் அவருக்கு வேலையை கொடுக்க முடியுமா? அவருக்கு நம்ம அவர் என்ன செய்யறாத நம்ம திருப்பி அவருக்கு கொடுக்க முடியுமா? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே இதை நீரே கொடுத்தீர், இதற்கான மகிமை உமக்கு. அதை சொன்னா போதும், அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை செய்தால் நீங்கள் எந்த நிலைமையில் பெருமையும் உங்களுக்கு வராது, எந்த நிலைமையிலும் நீங்கள் வீழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆராதனை முடிவில் நம்ம சொல்றோம் இல்லையா, 103வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த என்னது பாரம்பரியமா இதை சொல்றோம் இருக்குது, வேற ஸ்டேட்லாம் போனால் இதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை விட்டு வேற எந்த ஸ்டேட்ல இந்த ஆத்துமாவி கர்த்தரை ஸ்தோத்திரி எல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு இது சொன்னாலும் இது ஒரு நல்ல விஷயம். இது யார் இதை ஆரம்பிச்சு வச்சாங்களோ தெரியல, பட் இது நல்ல விஷயம். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம், நினைப்பூட்டி கொள்ளுகிறோம். நம்முடைய முழு உள்ளத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு அடிக்கடி நாம் நினைப்பூட்டி கொள்ளுகிறோம். அப்ப நம்முடைய ஆத்மா வெறும் வாயல்ல, நம்முடைய ஆத்மா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் வெறும் வாயில கிடையாது, இருதயத்திலிருந்து வரணும், ஆத்மாவிலிருந்து வரணும். இங்க ஒரு மனுஷன் உதவி செய்யறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் பிரதருங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா செஞ்ச உடனே சோ அது கிடைச்ச உடனே தேங்க்ஸ் போயிடும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னமான்றது சொல்ல முடியாது இல்லையா, கொடுத்தாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இது வெறும் வாயிலிருந்து வர்றது, ஆனா கத்தரிடத்துல அப்படி அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நன்றி செலுத்துங்கள், உணர்ந்து நன்றி செலுத்துங்கள், உணர்ந்து நன்றி செலுத்துங்கள். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சொல்றேன், உணர்ந்து நன்றி செலுத்துங்கள். இப்ப சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காரோம், ஆண்டவரே இந்த உணவைக்கு எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ன்றீங்க, உணர்ந்து சொல்றீங்க. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க, ஆண்டவரே இந்த உணவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ன்ட்டு போறோம். என்னமோ ஃபார்மாலிட்டி, சாப்பாட்டை பார்த்தோன்னா அந்த ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்றோம், உண்மையிலேயே சொல்றேன். எத்தனை பேருடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு நாள் நான் ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன சம்பவத்தை படித்தேன். ஒருத்தருக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம், அவர் பருப்பே சாப்பிடக்கூடாதான், ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடுன்னு அவ்வளோ ஆசையம். ஆனா அவரு பருப்பு சாப்பிடவே கூடாது, அவருக்கு பருப்பு சாப்பிட்டா அவரோட உடம்பு பெரிய பாதிப்பு வந்துடும். ஆனா அவருக்கு சாம்பார் சாப்பாடுன்னு அவ்வளோ ஆசையம், வீட்டில் சாம்பார் செஞ்சா அந்த ஆசையில அப்படியே இருந்து அவருக்கு தாங்க முடியாதான். அதுலயும் குறிப்பா இந்த முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சா அவரால் என்ன சொல்றது, கட்டுப்படுத்திக்கவே முடியாதான், அவ்வளோ ஆசை சாம்பார்னு. அந்த வாசனை வந்தாலே அவருக்கு தாங்க முடியாது. என்ன செய்வாரன் தெரியுமா, கொடுமை. அப்படி வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுட்டா அது ஒரு வகையை சாப்பிட முடியாது. சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி கொடுத்துட்டு அது கையை மோந்து பார்ப்பாராம், எவ்வளோ கொடுமை பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சாம்பார் சாப்பாடு பையில் பிசைஞ்சு கொடுத்தா கையில் அந்த சாம்பார் வாசனை இருக்கும். அப்போது பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டில் சாம்பார் செஞ்சால் தன் கையினால் பிசைஞ்சு எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த கையை மோந்து மோந்து பார்த்துட்டு இருப்பாராம். நீங்க நினைக்கிற என்ன சாம்பார் சாதம் தானா அப்படிங்கிறோம், என்ன சாம்பார் சாதம் தானா, இன்னைக்கும் சாம்பாரா, டெய்லி சாம்பாரா அப்படிங்கிறோம். அந்த சாம்பாருடைய மகிமை அவரை கேட்டால் தான் தெரியும். ஆமே இல்ல, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சாதாரண நினைக்கிறோம், இதெல்லாம் சாம்பார் தான், டெய்லி சாம்பார் சாம்பார் சாம்பார்ன்றீங்க, அவ்வளவு அப்பமா நினைக்கிறோம். ஆனால் நல்ல கவனிங்க, அந்த நிலைமையில் அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா. அப்பதான் நமக்கு புரியும், கர்த்தர் நமக்கு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தேவன் நமக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைச்சீங்கன்னா சாம்பாரை பார்த்தாலும் சோத்திரம் வரும் உங்களுக்கு. ஆமே, அதை நினைச்சாதான் உண்மையிலேயே சோத்திரமே வரும். அப்போ நம்மளை விட மோசமான நிலைமையில் எப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் அற்பமா நினைக்கிறோம், என்ன சாம்பார் சீப்பா நினைக்கிறோம். நம்மளை விட இந்த மாதிரி நிலைமையில படாத பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. அப்ப நம்ம வாழ்க்கையில் அதை நினைக்கும் பொழுது, ஒரு சாம்பார் சாப்பாட்டுக்கு முன்னால் நின்னால் சரி, நன்றி உள்ளத்தில் இருந்து பொங்கி வரணும். ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற உணவுக்காக உமக்கு சோத்திரம். நான் எப்பவுமே என் ஜபத்துல எப்பவுமே சொல்லுவேன், சாப்பாட்டுக்காக மட்டும் சோத்திரம் பண்ண மாட்டேன், ஆண்டவரே இதை உட்கொள்வதற்கு வேண்டிய சுகத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களே அதற்காக சோத்திரம் நான் எப்பவுமே சொல்லுவேன். என்னுடைய ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் நான் ஜபிக்கும் போது எனக்கு கண்டிப்பா சொல்லி சோத்திரம் பண்ணு, ஆண்டவரே இதை உட்கொள்வதற்கு வேண்டிய சுகத்தினாலும் பலத்தினாலும் என்னை நிறைத்திருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம். ஏன்னா சாப்பிட்றது பெரிய இல்லை, அதுக்கு அதுக்கான சாப்பாடு இருக்கிறது பெருசு இல்லை, சாப்பிட்றதுக்கான பலன் இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம், அதுதான் முக்கியம். அதனால தேவனாகிய கர்த்தர் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணரணும், நம்ம உள்ளத்துல அதை உணரணும். இதுதானே எதையுமா இருப்பவன் நடிக்கக்கூடாது, எல்லாமே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இவனுடைய வாழ்க்கையில செஞ்ச மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு எல்லாம் அனுகூலமா போன பிறகு கர்த்தரை விட்டுட்டான். என்னமோ எல்லாம் நடந்துருச்சு, ஆனா சொல்ற நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்ல. நம்ம மேலும் மேலும் உயர்றதுக்கு இந்த மிஸ்டேக் நம்ம செய்யக்கூடாது. எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருப்பார். இப்போ இவன் வாழ்க்கையிலே கர்த்தர் இவனை வெற்றிகரமாய் கொண்டு வந்ததற்கான ரெண்டு காரணங்களை உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். இது அவன் செய்த தவறு மகிமைப்படுத்தாமல் போனது. இப்ப இவனுடைய வெற்றிக்கான காரணம் என்ன? இவன் எப்படி இந்த 52 வருஷத்தில் அநேக வருஷங்கள் கர்த்தரை தேடி இவன் காரியம் அனுகூலமாய் மாறுச்சு? இப்ப எடுத்துக்கொள்வோம், மறுபடியும் 2 நாளாகமும் 26:4 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம்.
அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து
தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியோவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
நல்ல கவனிங்க. 4 வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இவனுடைய சக்சஸ்க்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அமத்சியா அப்படிதான் இருந்தானா? 25 வாங்க 2 வசனத்தை வாசி.
அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை.
நல்ல கவனிங்க. இவனுடைய தகப்பனாகிய அமத்சியா அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்திருக்கிறான். இந்த உசியாவும் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, அமத்சியாவுக்கும் இந்த யோசியாவுக்கும் இந்த உசியாவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு பேரும் காரியத்தை நல்லதா செஞ்சாங்க, ஆனால் அமத்சியா அரகுர மனசோடு செஞ்சான், உசியா முழு மனசோடு செஞ்சான். ஹல்லேலூயா. முழு மனசோடு செஞ்சான். இதுல என்ன தெரியுதுன்னா, வேதம் இவன் தகப்பனாகி அமத்சியா செஞ்சபடியெல்லாம் செஞ்சான்னு போட்டிருக்குது. ஆனால் அந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணும்போதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுது. இவனுடைய தகப்பன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் அமத்சியா, ஆனாலும் வெளியில நல்ல வாழ்க்கை இருக்கிறது, உள்ளுக்குள்ள கொஞ்சம் அப்படியே அரகுர மனசும் இருக்குது. இதை இவனுக்கு நல்லாவே ஒருவேளை இந்த உசியாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் தகப்பனிடத்திருந்த நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டான், கெட்ட காரியத்தை விட்டுவிட்டான். ஆமென். நல்ல காரியம் என்ன? செம்மையானதை செய்தான். கெட்ட காரியம் என்ன? அரகுர மனசோட செய்யறதை விட்டுட்டான். இவன் முழு மனசோட செஞ்சான். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி உயர்த்தப்பட வேண்டும் என்றால், யாரை பார்த்தாலும் நல்ல காரியம் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் கப்புன்னு பிடிச்சுக்கங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு புது விசுவாசியா கூட இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் ஒன்று இருக்குது, நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது, நல்ல சுபாவம் ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சுக்கங்க. கெட்ட காரியம் இருக்குதா, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நல்லதை மட்டும் யாரிடத்திலா இருந்தாலும் சரி, நல்லதை மட்டும் பிடித்துக் கொள்ளுகிறது ஒரு நல்ல சுபாவம். கெட்டதை விட்டு விட்டு நல்லதை மட்டும் பிடித்துக் கொள்வது நல்ல சுபாவம். இது இவனுக்கு இருந்துச்சு. அவன் தகப்பனுடைய வழிகளில் நடந்தான். அவங்கிட்ட இருக்கிறத நல்லதை பிடிச்சிட்டு கெட்டதை விட்டு விட்டு நடந்தான். அதனால்தான் அவனை மார்க்கிலும் இவன் 2 மடங்கு அதிகமான வருஷங்கள் இவன் ராஜ்யபாரம் செஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் காரியம். 2 காரியம் பாருங்க, இந்த அமத்சியாவுடைய காரியத்திலும் 2 நாளாகமும் 24 வாங்க, சாரி 25:24-25 வசனங்களை வாசிக்கலாம்.
தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களையும்.
24 வாசிப்போம். 24 24-25 வசனங்களை வாசிக்கலாம்.
சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் யோசுவாவுக்கு தண்டனை செய்தார்கள். அவர்கள் அவனை
யோவாசுக்கு யோவாசுக்கு தண்டனை
செய்தார்கள். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள்.
அவனுடைய படுக்கையிலே அவனை கொன்று போட்டால் இது யாருடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா யோவாஸ். இந்த யோவாஸ் யாருன்னா இந்த அமத்சியாவுடைய தகப்பன். எவ்வாறு ஒரு கம்பாரிசன் பாருங்க, இந்த அமத்சியா இவனுடைய தகப்பு, இவனுடைய வழிகளிலே இவனுடைய மகனாகிய உசியா நடந்தான். இப்போ இவனுடைய தகப்பன் வாழ்க்கையில் ஒன்று நடக்குது. இந்த அமத்சியாவுடைய தகப்பன் யோவாஸ். இந்த யோவாசை சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டாங்க. யார்? சீரியர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு அவனை மிகவும் மோசமாய் நடத்தினார்கள். பின்பு அவன் தங்கியிருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது அவனுடைய அறையிலே வந்து அவனுடைய ஊழியக்காரர் வந்து இந்த யோவாசை கொன்று போட்டாங்க. யாருடைய தகப்பன்? அமத்சியாவுடைய தகப்பன், உசியாவுடைய தாத்தா. அவன் கொலை செய்யப்பட்டான். உசியாவுடைய தாத்தா, அமத்சியாவுடைய தகப்பன் யோவாஸ் கொலை செய்யப்பட்டான். இதுக்கு பிறகு நாட்கள் கடந்து போகிறது. அவன் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய மகனாகிய அமத்சியா இப்ப ராஜ்யவாரத்துக்கு வந்துட்டான். வந்தவுடன் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணான் தெரியுமா? 25 மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான்.
இதுதான் முக்கியம். இந்த அமத்சியா என்ன செய்கிறான்? தன் தகப்பனை கொன்று போட்டவங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டான். இவன் அரசாட்சிக்கு வந்த பிறகு யார் தன் தகப்பனை கொன்றாங்கன்னு பார்த்து அவங்களெல்லாம் கரெக்டா பிடிச்சு அத்தனை பேர் கொண்டுட்டான். ஒரு ஆளையும் விட்டு வைக்கல, பழி வாங்கிட்டான். தன் தகப்பனை கொன்ற கொலைகாரர்களை விட்டு வைக்காமல் எல்லாரையும் கொண்டுட்டான். இது யார் செஞ்சது? அமத்சியா செஞ்சான். இந்த அமத்சியாவுடைய முடிவு என்னச்சு தெரியுமா? இந்த அமத்சியா முடிவு படிச்சு பாருங்க. 25:27 வசனத்தை வாசிங்க.
அமத்சியா கத்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும்
அவன் பிறகே
லாகீசுக்கு
மனுஷரை அனுப்பினார்கள்.
அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள்.
அமத்சியாவும் அதே போல கொல்லப்பட்டுட்டான். இவனுடைய தகப்பன் யோவாஸ் கொலை செய்யப்பட்ட பொழுது இவன் அரசாட்சிக்கு வந்தவன் பின்பு தகப்பனை கொன்றவர்களை கொன்னுட்டான். இப்போ இந்த அமத்சியாவும் அதே போல கொலை செய்யப்பட்டான். அவனுக்கு பிறகு 16 வயசான இந்த உசியா ராஜாவாயிட்டான். ஆனால் இந்த உசியா தன் தகப்பன், அவனுடைய தகப்பனை கொன்றவர்களுக்கு பழி வாங்கினது போல தன் தகப்பனை கொன்றவர்களை இந்த உசியா பழி வாங்கவே இல்லை. ஹலேலூயா. பழி வாங்கல. அப்ப பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. தன் தகப்பனுடைய வழிகளின்படி செம்மையானதை செய்தான். ஆனால் தகப்பன் இடத்துல சில மிஸ்டேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கும் பொழுது, அவனுடைய தகப்பனுக்குள் இருந்ததான அரகுர மனசோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ததை அந்த கெட்ட காரியத்தை விட்டுட்டு நல்ல காரியத்தை பின்பற்றினான். தகப்பனுக்குள் இன்னொன்னு இருந்துச்சு, பழி வாங்க சுபாவம் இருந்துச்சு. அவனுடைய தகப்பனை கொன்றவங்களாம் பழி வாங்கினான். ஆனால் இவனோ, இவன் தகப்பனை கொன்ற யாரையுமே உசியா பழி வாங்கவே இல்லை. விட்டுட்டான், அவங்கள அப்படியே விட்டுட்டான், அவங்கள ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் பார்க்கும்போது உசியாவுடைய வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் நிதானித்து பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் நன்மையானதை படித்து கொண்டான். ஒரு நல்ல மனுஷன் இடத்துல ஒரு கெட்ட காரியம் இருந்தாலும் கூட அதை கூட என்ன செய்யல, ஃபாலோ பண்ணவே இல்லை. நாமசிய மற்ற விஷயத்த நல்ல மனுஷன் தான், ஆனா இப்படிப்பட்ட ஒரு சில குறைகள் இருந்துச்சு, அதை அவன் ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், எந்த இடத்திலையும் நல்லதை தெரிந்து கொள்ளுங்கள், யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு கேரக்டர்லையும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. மோசையுடைய வாழ்க்கை நிறைய நல்ல விஷயம் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சில கெட்ட காரியங்கள் கூட இருக்கலாம், விட்டு விடுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, நல்ல விஷயம் நிறைய இருக்கிறது, சில கெட்ட காரியங்கள் கூட இருக்கும், விட்டு விடுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சொல்றேன், நல்லதை எந்த இடத்துல கிடைச்சாலும் கேப்சர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியத்தை எல்லாம் அருமையாய் வாய்க்க பண்ணுவார். அடுத்ததாய் இரண்டாவது ஒரு ரீசன் சொல்லி முடிக்கிறேன். 26:5 வசனத்தில் பார்க்கும் பொழுது மறுபடியும் வாசிக்கலாம்.
தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
ஆமா, இப்ப பார்க்கும்பொழுது இவனுடைய நாட்களில் சகரியா தீர்க்கதரிசி இருந்திருக்கிறார். இந்த உசியா அரசாட்சி செஞ்ச நாட்களில் சகரியா தீர்க்கதரிசி இருந்திருக்கிறார். அந்த சகரியா தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தரிசனங்களில் மிகவும் அவன் சிறந்தவனாய் இருந்திருக்கிறான், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்திருக்கிறான், கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிறதில் கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்று தேவ வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுக்கிறதில் இந்த சகரியா புத்திமான், தேவனுடைய சத்தியத்தை சரியாய் கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சகரியா என்னென்னலாம் புத்திமதி சொன்னானோ அதை இந்த உசியா கவனமாய் கேட்டு அந்த தேவ வார்த்தைகளின்படி நடந்திருக்கிறான். தேவன் அவனை அந்த நாட்களில் அவனை ஏராளமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் காரியங்களை வாய்க்க பண்ண ரெண்டாவது காரியம் அவனை கர்த்தர் உயர்த்தினதற்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்களில் இருந்த ஒரு தேவ மனுஷனுடைய புத்தியான வார்த்தைகளை அவன் பிடித்துக்கொண்டு அந்த ஆலோசனைகளை ஏற்று நடந்தான். ரெண்டாவது சொல்ற உங்களை வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற தம்முடைய தாசர்கள் மூலமாய் அல்லது கர்த்தர் கொடுக்கிற அந்த புத்தியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இந்த சகரியாவின் வார்த்தைகளை அவன் கொஞ்சம் கூட புறமே தள்ளல, அப்படியே அதை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு நடந்தபடியினால் தேவன் அவனை உயர்த்தி அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நீங்கள் சபையிலே கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்திற்கும், வேதத்தில் வாசிக்கிற காரியத்திற்கும், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் ஒவ்வொரு செய்தி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், என் கூட இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும், பல மணி நேரம் அதுக்கு உட்கார்ந்து கர்த்தர் சொல்றதை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு சண்டே மார்னிங் சர்வீஸும் சொல்கிறேன். நேற்று ராத்திரியெல்லாம் எவ்வளோ நேரம், 10 மணிக்கு மேலே வரைக்கும் இருந்தேன், எல்லாரும் கூட இருந்தாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சில கொடுத்த சில விஷயங்கள் எல்லாம் படிப்படியாய் கொண்டு வந்து அது அவ்வளவு நேரத்தையை பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அப்போ அதை நீங்கள் பிடித்து கொண்டால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த நாட்களில் அவனுக்கு ஒரு சகரியா இருந்தான். அந்த சகரியா சொன்ன வார்த்தைகளை, அந்த தேவ வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவனை கர்த்தர் அவனை அந்த நாட்களில் அவனை ஆசீர்வதித்தார். ஆகினால் ஃபர்ஸ்ட் காரியம், பார்க்கிற மனுஷனிடத்தில் நல்ல காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கேட்கிறதான செம்மையான தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு கை கொள்ளுங்கள். நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம்.